राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः। भगवान नमक एल्लारुक्कुमे गुरुविडत्तले पेसरत्तुक्कुम गुरुविडत्तले पळगरत्तुक्कुम गुरुविडत्तले नम्मुडैय थाभंगळ चोल्रत्तुक्कुमाना वायप्पुगळ कुडुत्तेंडु दान इरुक्कान। எத்தனையோ மகாத்மாக்கள் பாகவதர்கள் ஆச்சாரிய புருஷர்களை நாமும் நம்ம வாழ்க்கையில பல தடவை மீட் பண்ணிருக்கோம், மீட் பண்ணிட்டு இருக்கோம், மீட் பண்ண போறோம். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ ரொம்ப அழகா உபயோகப்படுத்திக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நமக்கே தெரியும், ஏதோ பெரியவா முன்னாடி போவோம், நமஸ்காரம் பண்ணோம், சேவிப்போம், அக்ஷதை கொடுத்தா வாங்கிப்போம், அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, 10th எழுதுறா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, 12th எழுதுறா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, டிரான்ஸ்பர் பார்த்துட்டு இருக்கோம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படித்தான் பரவலா எல்லாருமே கேட்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அதை கேட்போம், உடனே எவ்வளோ ஆசீர்வாதம் பண்றான், உடனே கிளம்பி வந்துடுறோம். அதுக்கு மேல பக்தி விஷயமா, ஞான விஷயமா, வைராக்கிய விஷயமா அவர்களிடத்துல நாம பேசறதே கிடையாது. உண்மைதான், இது ஒத்துண்டுதான் ஆகணும் அந்த. ஆனா பெண்களை தனக்கு கிடைச்சதான அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தின்றார். ஏன்னா இது போல ஒரு சந்தர்ப்பம் வாய்க்குமான்னு தெரியாது. சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுதே உபயோகப்படுத்திக்கணும் வாழ்க்கையில. கோபிகள் உபயோகப்படுத்தினா இல்லையா கண்ணனோட ராசக்கிரீடா ஆடுற சந்தர்ப்பத்தை, மகர்ஷிகள்லாம் உபயோகப்படுத்தின்றார் இல்லையா, ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் அந்த சமயத்துல 14 வருஷம் மகர்ஷிகள் விதவிதமா ராமன் அனுபவிச்சார்கள். சபரி அவ்வளவழகா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தின்றார் இல்லையா, கபந்தன் பயன்படுத்தின்றான் இல்லையா, தேவகி, வசுதேவர் எல்லாருமே பாருங்க, விதுரர், அக்ரூரர், இந்த பெண்களில் சொல்ற வாக்கியங்களே கவனிச்சு பாருங்க. அப்ப அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கணும். பெண் பிள்ளைக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சொடுத்து யதிராஜர் சுவாமி ராமானுஜரிடத்துல சம்பாஷணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு எந்த சுவாமி ராமானுஜர் நம்ம போய் ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிக்கிறோமோ, மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல சேவிக்கிறோமோ, எந்த சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறோமோ, எந்த சுவாமி ராமானுஜர் ஆழ்வார்த்தனர்ல சேவிக்கிறோமோ, எந்த ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரத்தை 2017 கொண்டாட போறோமோ, உயர்ந்த ஒரு ராமானுஜர் இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடுற மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு அந்த காலத்திலேருந்தே ராமானுஜருக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அப்படிப்பட்ட ராமானுஜரை பார்க்கறதுக்கும் பேசறதுக்கும் ஒரு பாக்கியம். அதுலயும் இவள் பேசுறாள், அவர் கேட்கிறார். இந்த திருக்கோள பெண்பிள ரகசியத்துல ஆரம்பத்துல ராமானுஜர் பேசுவார், நடுல முழுக்க பெண்பிள்ள ரகசியம் தான், அதுக்கப்புறம் திரும்பி ராமானுஜர் பேசுவார், இவ்வளவுதான். அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திண்டு தான் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தை அடையணும் அப்படின்னு ஆச்சாரியனிடத்துல அவள் தன்னுடைய பிரார்த்தனையா வைக்கிறா. அவள் தன்னை கம்பேர் பண்ணி பண்ணி, அடியாள் அந்த மாதிரி இல்லையே சுவாமி, அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன ஒரு கேள்வி கேட்கிறார். எதுக்கு இந்த கேள்வி சொல்றா அப்படின்னா, இப்படி இருக்கேன், என்ன திருத்தி பணிகொண்டு நல்வழிப்படுத்துங்கோ, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார் இல்லையா. சோ தன்னுடைய ஸ்டேட்டஸ் அவளுக்கு தெரியறது, இதுலேருந்து நல்ல கதி அடையணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. அந்த தாபத்தினாலே அவள் ஆசீர்வாதமாக வாங்கிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த வாக்கியங்கள் பேசலாம். அதனாலதான் அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே அப்படின்னு சொன்னாள். அடுத்த வாக்கியம் பெண்பிள்ளை சொல்றாள் ரொம்ப அழகா, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. இந்த வாக்கியமும் பெண்பிள்ளை ரகசியத்தில் இன்னொரு வாக்கியமும் அடுத்தடுத்த வாக்கியமாவே சொல்லியிருக்கலாம். ஆனா இதை ஏன் எப்படி சொல்றான்னு யாரும் சொல்ல முடியாது. அவளுக்கு என்ன சமயத்துல எந்த விஷயம் தோன்றதோ அந்த விஷயத்த பேசுற, தோன்றது எல்லாமே சத் விஷயம், அதுல மாற்றம் இல்லை. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, எனக்கு தெரியும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னார் இல்லையா, அந்த வாக்கியத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த வாக்கியம். ஆனா அந்த வாக்கியம் வேற எங்கேயோ வருது, அது எங்க வருதுன்னு யோசனை பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் எங்க வருதுன்னு, ஒண்ணுல இருந்து பத்தா, பத்துலேருந்து இருபதா, இருபதுல இருந்து முப்பதா கண்டுபிடிச்சுக்கோங்க, இல்லாட்டி முப்பதுல இருந்து நாற்பதா கண்டுபிடிச்சுக்கோங்க. முப்பதுல இருந்து நாற்பதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு, இப்ப கண்டுபிடிச்சுக்கோங்க சரியா. இவ்வளவு அழகா பேப்பர் அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாச்சு, டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். அப்ப விஸ்வாமித்திரர், இந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர், இவர்களுடைய வாக்குவாதம் கலோக்கியலா சொல்லணும்னா சண்டை. வசிஷ்டர் விஸ்வாமித்திரனா சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் உலகத்துல உண்டு. சாதாரணமா சொல்லுவோம், ஏதான வீட்டுல தலையை நல்லா பண்ணிட்டா அப்படின்னா உடனே ஸ்திரீகள் சொல்லுவா, அப்பாடா புருஷா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அப்பா வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கினா போலே அப்படின்னு. இல்லாட்டி ஆபீஸ்ல பாஸ் எல்லாம் வேலை சொல்லுவார், இவா பண்ணிடுவா இன்னைக்காவது பாஸ் புகழ்ந்துட்டு அப்பா ஆடா வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கினா போலே அப்படின்னு. ரொம்ப அல்ப விஷயத்துக்கெல்லாம் அந்த வசிஷ்டர் சாதாரணமா நம்ம கிட்ட மாட்டுவார். யாராவது ஒருத்தர் நம்மள கொண்டாடி ஒத்துனுட்டான்னா உடனே ஞாபகம் வருது, வசிஷ்டர் வாயாலே பிரம்மரிஷி பட்டம் வாங்கினா போலே. அது ஆத்துல காஃபிக்கா இருக்கட்டும், இல்லாட்டி புருஷா ஸ்திரீகளுக்கு எதான வாங்கி கொடுத்து ஸ்திரீகள் கொண்டாடினார், இப்படி பல விஷயங்கள் பேசிட்டே போகலாம். வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம், இந்த வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம்ன்றது சாதாரணமா கிடைச்சுடாது, அந்த தகுதி உள்ளவாளுக்கு மட்டும்தான் அவர் சொல்லுவார். விஸ்வாமித்திரருக்கு அந்த தகுதி வரும்படியா பண்ணவர் வசிஷ்டர். வசிஷ்டர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட இழக்கிறார், இதனால விஸ்வாமித்திரர் சாபம் கொடுத்துடுறார். வசிஷ்டர் ரொம்ப படாத பாடுபடுத்துறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் அவ்வளவு தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தன்னுடைய தபோபலத்தெல்லாம் அழைக்கிறார், ஆனா திரும்ப திரும்ப வசிஷ்டர் வாயாலே பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிடணும்னு ஒரே ஒரு முனைப்போட தான் திரும்ப 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 விஸ்வாமித்திரர் தபஸ் பண்றார். ஒரு குருவுடைய தன்மை லட்சணம் இதுதான். எப்பொழுதுமே சிஷ்யாளுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு படி ஏறுவா பத்து படி இறங்குவா, ஒரு விஷயத்துல சரியாவா இன்னொரு விஷயத்துல தப்பு பண்ணுவா. பல சந்தர்ப்பங்கள்ல நாமே பார்க்கலாம், இந்த பக்தி விஷயம் பகவத் விஷயத்துல கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு சாதாரணமா வந்துடும், ஒரு டல் அடிப்போம், அப்புறம் பூஜை பண்ணலான்னு பூஜை பண்ற மனசே இல்லைன்னு நேரமே இல்லைன்னு எதிரான ஒரு சாக்கு சொல்லுவோம். ஆனா மத்த எந்த விஷயத்திலயும் நமக்கு ஒன்றும் குறவே வச்சிருக்க மாட்டோம், சாப்பிடுறதோ தூங்குறதோ ஆடை அலங்காரமோ, பல இடங்களுக்கு போய் மனுஷாவை பாக்குறதோ ஊர் சுத்துறதோ, அப்படி சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மைதானே. இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியதான தாபம் குறையறது கிடையாது. டெய்லி தூங்குறோம், தூக்கத்துல என்னைக்கா தாபம் குறைஞ்சிருக்கா? டெய்லி ஆகாரம் சாப்பிடுறோம், ஆகாரத்துல என்னைக்கா தாபம் குறைஞ்சிருக்கா? விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், தாபம் குறைஞ்சதா? ஒன்னும் கிடையாது, இன்னும் அதிகமாயிட்டு தானே இருக்கு. ஆனா பகவத் விஷயத்துல மட்டும் தாபம் வர்றதே பெரிய விஷயம், அந்த தாபம் மெயின்டைன் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம், அது இன்னும் விருத்தி ஆகிறது அதை விட பெரிய விஷயம். குரு பிடிச்சிட்டோம், குரு இருந்துட்டார் அப்படின்னா நமக்கு இந்த தாபத்தை தூண்டி விட்டுட்டே இருப்பான். அவ்வளவு அழகா அந்த விளக்க தூண்டி விடணும்னு சொல்லுவா இல்லையா, இந்த விளக்குல திரி அழகா எரிஞ்சுட்டே இருக்கும், எரிய எரிய திரி சுருங்கின்றே வரும், அப்ப விளக்கினுடைய ஜோதியும் இப்படி சுருங்கும், அப்பப்ப அந்த திரிய நிமிண்டு விடுவா, அப்படி வெளில இழுத்து விடுவா, இந்த தூண்டி விடுறதுன்னு பேரு. அப்படி தூண்டி விடுறது விளக்கு நல்லா பிரகாசமா எரியும். நமக்கு அப்பப்ப ஒரு தூண்டுகோல் அவசியமா இருக்கு பகவத் விஷயத்துல, லௌகீக விஷயத்துல, ஆச விஷயத்துல, சரீரத்தை பாதுகாக்கிற விஷயத்துல எல்லாம் நமக்கு பெருசா ஒரு தூண்டுதல் வேண்டாம். அதே பகவத் விஷயத்துல ஒரு தூண்டுதல் அவசியமாத்தான் இருக்கு. விஸ்வாமித்திரர் வரைக்கும் ஒரு தூண்டுகோல் அவசியமா இருக்கு. வசிஷ்டர் ஒவ்வொரு தடவையும் விஸ்வாமித்திரர் வரும்பொழுதெல்லாம் வாரும் ராஜரிஷியே அப்படின்னு, அதுவே அவருக்கு கோபமா வரும். இதுக்காகவே பௌப்பிரயத்தனப்பட்டு திரும்ப திரும்ப தவம் பண்ணி அந்த பிரம்ம ரிஷி ஸ்திதியை அடைகிறார் விஸ்வாமித்திரர். அதுக்கப்புறமா தான் வசிஷ்டர் அவரை பிரம்ம ரிஷின்னு கூப்பிடுறார். அந்த பக்குவம் வராம கூப்பிட மாட்டார், வசிஷ்டர் எப்பேற்பட்டவர்னா, வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். சுகபிரம்மனுடைய பாட்டனார், சுகபிரம்மத்துடைய அப்பா வேதவியாசர், வேதவியாசருடைய அப்பா பராசர, பராசராத்மஜம் வந்தே. பராசருடைய அப்பா சக்தி, சக்தியோட அப்பா வசிஷ்டர். வியாசம் வசிஷ்டனப்தாரம் கொள்ளு பேரன், சக்தே பௌத்திரம கல்மஷம் அவ்வளவு எள்ளு பேரன் சொன்னோம். எள்ளு பேரன் கொள்ளு பேரன் பராசரருக்கு தான் பேரன், வசிஷ்ட வியாதவியாசருக்கு புள்ள சுகபிரம் மகர்ஷி. அப்பேற்பட்ட வசிஷ்டர் வம்சம் தான் சுகபிரம்மம். அவ்வளவு வசதி அந்த வசிஷ்ட மகர்ஷி. அருந்ததி தேவி இன்னைக்கு கல்யாணத்துல அம்மி மிதிச்சு அருந்ததிய பாக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கும். வசிஷ்டருடைய பத்னி தான் அருந்ததி தேவி. பதிவிரதா தன்மையில ரொம்ப விசேஷமானவள் அருந்ததி தேவி. வசிஷ்டர் ராமனுக்கே ராமன்னு பெயர் வச்ச ஒருத்தர். ராம லக்ஷ்மண பரத சத்ருகனன்ற நாலு பேரும் வச்சவர் அவர் தான். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக அப்படின்னு சொல்றார், சத்ருக்னோ நித்திய சத்ருக்னக அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய பெயருக்கும் அர்த்தம் சொல்லி பெயர் வச்சவர் இந்த வசிஷ்டர். அந்த வசிஷ்டரிடத்திலேயும் தான் பிரம்மரிஷி பட்டத்தை விஸ்வாமித்திரர் வாங்கின்றார். அதுக்கு பிறகு அவர் ஒரு லோக க்ஷேமார்த்தமா ஒரு யஜ்யம் பண்றார். அந்த யஜ்யத்துக்கு ராமனை ஐசிண்டு போகிறதுக்காகத்தான் விஸ்வாமித்திரர் வர்றார். அப்ப விஸ்வாமித்திரர் வந்த உடனே தான் அவர் சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாஹ ஏ சேமே தபசிஸ்திதாஹ. என்ன மாதிரி தபஸ் இருக்கிறவாளுக்கு தெரியும்பா, அகம் வேத்மி மகாத்மானம், அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே அப்படின்றா இல்லையா பெண் பிள்ளையே, எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொன்னார். அப்ப வசிஷ்டர் பார்த்துட்டு சொல்ற, வசிஷ்டர் சொல்லுங்க நியாயமா கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன், கேரியான் சிஷ்யா இப்பதான் சமத்தா பேசுறாயின்னு. உடனே அழகா விஸ்வாமித்திரர் ஜோரா அமக்லமா அத்தியாச்சரியமா வசிஷ்டரை பார்த்து சந்தோஷமா சொல்றார், வசிஷ்டோபி மகா தேஜாக ஏச்சேமே தபசிஸ்திதாக. வசிஷ்டர் போன்ற அந்த தபஸ் இருக்கிறவாளுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்றார். இவ்வளவு சொன்ன பிறகு கூட தசரத சக்கரவர்த்தி கன்வின்ஸ் ஆகல. அப்படி என்னமோலாம் சொல்றார், ராமன் தூங்குறதே இல்லை, கண்ணெல்லாம் சவந்து கிடக்கு, பகவான் ஏற்கனவே செந்தாமரை கண்ணன் தான். ஆனா இவர் மனசுல அந்த வாத்சல்யம், அவன் பாருங்க இன்னும் கூட வில்லு அம்பெல்லாம் பிடிச்சி விட தெரியல, நம்ம அரண்மனையில கூணி ஒருத்தி இருக்கா அவ முதுகு நிமித்திரேன்னு சொல்லி அழகா பாலெல்லாம் எடுத்து அம்புல வச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கான், விவரம் பத்தல, ஆள் தான் 11 வயசு ஆயிருக்கிய, இன்னொரு முதிர்ச்சி இல்லை, இவ்வளவும் சொல்றார். இவ்வளவு சொல்லி 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 தட்டி கழிக்கிறார் தசரத சக்கரவர்த்தி. அப்ப விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துடும், போப்பா நீயே வச்சுக்கோ உன் பிள்ளைய அப்படின்னு வேகமா கிளம்புறார். அப்பதான் வசிஷ்டர் எழுந்துக்கிறார், விஸ்வாமித்திர பார்த்து கொஞ்சம் இருங்கோ அப்படின்ற. எப்பொழுதுமே நம்ம எல்லாருமே ஒரு முயற்சி பண்ணுவோம், அந்த முயற்சிக்கு ஒரு தடை வந்துடுத்து, அந்த முயற்சிக்கு நாம் எதிர்பார்த்த மாதிரி பலன் கிடைக்கிறேன்னா உடனே மனசு விட்டு போவோம், உடனே கோபம் வரும், உடனே ஒரு வெறுப்பு வரும், உடனே வார்த்தைகளை விட்டுடுவோம். விஸ்வாமித்திரர் அந்த மாதிரி தான், கோபமா போபா சரி சரி நீயே வச்சுக்கோ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அப்பதான் வசிஷ்டர் எழுந்துக்கிறார். தசரதா ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடத்துல வசிஷ்டருடைய வாக்கியங்கள். விஸ்வாமித்திரர் தன்னுடைய தப்போபலத்தினாலேயே அந்த ராட்சசர்களை ஜெயிக்கக்கூடியவர். அத்தனை பேர் அசந்து போய் பார்க்கறா, வசிஷ்டர் விஸ்வாமித்திர சப்போர்ட் பண்ணி பேசினதே கிடையாது இந்த இடத்தை தவிர. இந்த விஸ்வாமித்திரர் விஸ்வத்துக்கே மித்திரன், அவர் தன்னுடைய பலத்தினாலேயே அந்த தாடகை மாரீசன் இவாளெல்லாம் வதம் பண்ணக்கூடிய பலம் உடையவர். அவர் உன் பிள்ளைய கேட்கிறார் அப்படின்னா உன் பிள்ளைக்கு பெருமை உண்டாகிறதுக்காகத்தான் ராமனை கேட்கிறார், சரியா? இதனால ராமனுக்கு ஏதான ஒரு கெடுதல் சம்பவிச்சிடுமோ அப்படின்னு நீ சந்தேகப்படவே வேண்டாம். விஸ்வாமித்திரர் என்ன காரணத்துக்காக ராமன் அழிச்சுட்டு போறார் அப்படின்னு வசிஷ்டர் தெரிஞ்சு போயிடுத்து. ஏன்னா ஹரிச்சந்திரன் குடும்பத்தை பிரிச்சார், தம்பதிகளை பிரிச்சுட்டோம், இதுக்கு நல்ல பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவ்வளவு ஆச்சரியமா ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பரிகாரம் ஆயிடும்னு தான் இந்த ஒரு யஜ்ய சம்ரக்ஷணம்ன்றத காரணம் காட்டி ராமனை கூட்டிட்டு போறார். கூடவே ராமனுக்கு நிறைய அஸ்திரசஸ்திர விஷயங்களை சொல்லி கொடுக்க போறார். அகல்யா சாப விமோசனம் ஆக போறது. இவ்வளவுக்கும் ராமன் வேணும், அவ்வளவுக்கும் ராமன் முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலேன்னு வந்தோம் வாக்கியம். அப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர் வசிஷ்டர். அதனால வசிஷ்டர் சொல்றார், தைரியமா அனுப்பிவை, உன் வம்சத்துக்கே பெருமை உண்டாகக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாம். கூடவே லக்ஷ்மணனையும் அனுப்பு சொல்றார் வசிஷ்டர். கூடவே லக்ஷ்மணன் அனுப்பு, சந்தோஷமா அனுப்பிவை, உன் வம்சத்துக்கே பெரிய பாக்கியம், தைரியமா அனுப்புன்றார். இதத்தான் பெண் பிள்ளை சொல்றார், அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. அதாவது ஒரு குருவுடைய தன்மை, நம்ம பாசத்தினால பல சந்தர்ப்பங்கள்ல நியாயமா பண்ண வேண்டிய கடமைகளை பாசத்தினாலே தடுத்துருவோம். இந்த ஒரு 2.5 வயசு 3 வயசு ஆடுத்துனா குழந்தைகளை இப்பெல்லாம் பள்ளிக்கூட அனுப்பிடுறோம். ஐயோ குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி அம்மா அந்த குழந்தைய ஆத்திலேயே வச்சுட்டான்னா அது குழந்தைக்கு நல்லதா, அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதா? இல்ல இல்லையா. அது அழுது அடம்பிடிச்சு போமாட்டேன்னு சொன்னாலும் சமாதானம் பண்ணியாவது, இல்லாட்டி 4 மிரட்டி மிரட்டியாவது 2 அடி போட்டாவது கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டா குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இதுதான் ஒரு தாயினுடைய தர்மம். ஆனா பல சந்தர்ப்பங்களை நாம் என்ன பண்றோம், இந்த பாசத்துல வசப்பட்டு நம்முடைய தர்மத்தை விட்டுடுறோம். அந்த தர்மத்தை விடாம நம்மள அதை பண்ணும்படியா தூண்டுறது குருவனுடைய பெரிய கடமை. அதனாலதான் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி அப்படின்றார் மதுரகவி ஆழ்வார். தசரதன் தர்மத்திலே தப்ப பார்த்தானா, இல்ல இன்னொரு பக்கம் விஸ்வாமித்திரருக்கும் அவர் நினைச்ச காரியம் நடக்கல. அண்ணா ஞாபகம், விஸ்வாமித்திர கேட்கறது ஸ்வயம் பகவான், சரியா? பகவானை பத்தி நமக்கு தெரியலாம், ஆனா நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய பக்தியினாலே, நம்முடைய நாம ஜபத்தினாலே சுவாமிய நாம வசீகரிச்சுட முடியாது. நன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட வசப்பட்டு அவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நாம வசப்படுறோம்னா அவனுடையதான விஷயம் அப்படி இருக்கு, வசப்படுறோம். அப்ப விஸ்வாமித்திரருக்கு அவருடைய பலத்தினால எனக்கு தெரியும்பா ராமன் யாருன்னு எனக்கு தெரியும் எல்லாம் அவர் சொல்லிட்டார். ஆனா அவருக்கு கிடைக்கல. அப்பதான் இந்த குரு கிருபை, கட்டாயம் அனுப்பி வைப்பா நல்லது அப்படின்னு விஸ்வாமித்திரர் நன்றியோட பாக்குறார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, வசிஷ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம எதானு சொல்லுவோம், குரு அதுக்கு மறிச்சு மறிச்சு சொல்லிட்டு இருப்பா, இதுதான்டா அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு இது சரியில்லை. அப்ப நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், அப்ப நம்ம எதை சொன்னாலும் குரு ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்க போற அப்படின்னு. சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தா குருவே நம்மளுடைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி, இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு நினைப்போம். அது இப்ப நம்முடைய ஆசை நியாயமானதா இருந்தா குருவினுடைய சப்போர்ட் உண்டு. புரியறதா? ஒரு வைத்தியர் இருக்கா, ஐயோ வைத்தியர் ரொம்ப பசிக்கிறதுனா சரி இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவார். சில இடங்களில் வைத்தியரை சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக சாப்பிடுங்க, மருந்து கொடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ எந்தெந்த இடத்துல வைத்தியனுக்கு தெரியும் இந்த சரீரத்துக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம், அது மாதிரி நமக்கு எது ஹிதம் அப்படின்றது நம்மளை விட குருவுக்கு நன்னா தெரியும். அதனால வசிஷ்டர் சொல்ற, அனுப்பி வையும் தசரதா, ராமன விஸ்வாமித்திரரோட லக்ஷ்மணன் கூட சேர்த்து அனுப்பி வைப்பா. அவர் ஒரு பிள்ளைய கேட்ட ரெண்டு பிள்ளைய கொடுன்ற, அதான் குரு. நம்ம ஒன்று கேட்டோம்னா கூட இன்னொன்னுத்தையும் கொடுத்துருவார். இவர் பகவான கேட்டார், கூடவே பகவானுடைய பரமப்பிரிய பாகவதனையும் கூட அனுப்பி வையும் அப்படின்றார் வசிஷ்டர். அப்ப என்ன ஒரு மனசு இருக்கும் பாத்துக்கோங்க, என்ன ஒரு தியானம், என்ன ஒரு தபசு, அதுதான் பெண் பிள்ளை சொல்றா, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. பெருமாளுக்கு இதம் நடக்கும், விஸ்வாமித்திரருக்கு இதம் நடக்கும், தசரதனுக்கு இதம் நடக்கும். இவர் இன்னைக்கு அனுப்பி வையும்னு சொல்லல வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை வசிஷ்டர் இந்த விஷயத்த தலையிடல அப்படின்னா ராமன் கிளம்பியிருக்க மாட்டான். ராமன் கிளம்பலே அப்படின்னா தாடகை வதம் ஆயிருக்காரு. அப்பதான் பகவான் மாரீச்சன் அடிக்கிறான். அப்ப மாரீச்சன் அடிக்கலன்னா அந்த மாரீச்சன் பின்னாடி ராவணனுக்கு உபதேசம் பண்ணிருக்க மாட்டான். அகல்யா சாப விமோச்சனம் ஆயிருக்காரு. பகவான் மிதிலாவுக்கு போயிருக்க மாட்டான். தனுஷ எடுத்து உடைச்சிருக்க மாட்டான். சீதையை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டான். கூடவே பரத லக்ஷ்மண சத்ருகன கல்யாணம் நடந்திருக்காது. அதுக்கப்புறம் ராமாயணம் ஒன்று சாரமே இல்லாம போயிருக்கும் ஒன்னும். அப்ப இத்தனை விஷயத்துக்கும் ஆதாரம் எங்கேந்திரா அப்படின்னா வசிஷ்டருடைய ஒரு வார்த்தை அனுப்பி வையும். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இது. பெண் பிள்ளை சொல்றா, நான் என்ன வசிஷ்டரா சுவாமி, பகவான் ஐஷண்ட போ பகவான் அனுப்பி வைன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய தபஸ்வி இல்லையே. அடியாள் மொசல் புழுக்க வரப்பில கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, அனுப்பி வையும் என்றேனோ. அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. சிஷ்யாளுக்கு இது ஹிதம்னு தெரிஞ்சு, தசரதற்கு ஹிதம்னு தெரிஞ்சு, அகல்யாவுக்கு ஹிதம்னு தெரிஞ்சு, ஜனக மகாராஜாவுக்கு ஹிதம்னு தெரிஞ்சு, சீதா மாதாவுக்கு ஹிதம்னு தெரிஞ்சு, லோகத்துக்கு ஹிதம்னு தெரிஞ்சு ராமன் அனுப்பி வையுங்கோன்னு சொன்னாரு அடியாள். அந்த மாதிரியா சுவாமி, அடியாள் மசல் புழுக்க வரப்பில கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. எந்த லெவல்ல யோசிக்கிறா பாருங்க பெண் பிள்ளை. அவ்வளவு அழகு ஒரு குரு மகாத்மியத்தை பேசிட்டா அவள். எப்பேற்பட்ட குரு மகாத்மியம். ராமாயணத்துக்கான ஆதி குரு இவர் தான். இவர் காரணம் கொண்டுதான் ராமன்ற பேரே நமக்கு கிடைச்சது. அதே இந்த பெண் பிள்ளை லக்ஷ்மணனாகிய ராமானுஜரிடத்துல சொல்றார், வசிஷ்டர் அனுப்பி வையும் அப்படின்ன உடனே ராமன் ஐஸ்வரரா கூடவே லக்ஷ்மணன் வந்து நிக்கிறானா. அப்ப ரெண்டு பேரையும் அழகா ரெண்டு பேரையும் அனுப்பி வைங்கோ அப்படின்றாராம் வசிஷ்டர். லக்ஷ்மணன் இப்படி பாக்குறான், நல்ல வேலை என்ன தனியா பிரிக்கல, அப்பாடா ராமண்ணாவோட என்னை அனுப்புறா அப்படின்னு சந்தோஷமா பார்த்த அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன். வசிஷ்டர் நன்றியோட பார்த்தா, நல்ல வேலை என்னையும் சேர்த்து விட்டேல. ஏன்னா விஸ்வாமித்ர ஒரே ஒருத்தனை தான் கேட்டார், உன் மூத்த பிள்ளை கருப்பா இருப்பானே அழகா இருப்பானே அவனகுண்டா அப்படின்னா. சொல்றாலே ஒன்னு வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படின்ற மாதிரி, தாயை ஓட்டிட்டு போனா கண்ணுகுட்டியை ஓட்டிட்டு போனோம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பகவான் வந்தா கூடவே பாகவதன் ஃப்ரீயா கிடைப்பான். குரு அப்படிதான் அனுகிரகம் பண்றாராம். நமக்கு நாம ஜபத்தை உபதேசம் பண்றார், பகவத் பக்தியை சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த பக்தியினாலே அனுபவிக்கக்கூடிய பகவானையும் அந்த பக்தியில அனுபவிச்சு தளச்ச பாகவதாலையும் நமக்கு கொடுத்துடுறான். இப்ப பெண்பிள ரகசியம் கேட்கணும். கேட்கறதுனால எத்தனை பாகவதாளுடைய வைபவத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, எத்தனை விசேஷமா இருக்கும் ஒவ்வொன்றும். அந்த மாதிரி ராமனோட லக்ஷ்மணனையும் அனுப்பி வையும்னு வசிஷ்டர் சொல்ல, அதை நேரடியா நின்னு கேட்ட அந்த லக்ஷ்மணன் 11 வயசுல திரேதா யுகத்துல ராமனோட லக்ஷ்மணன் அனுப்பி வையுங்கோன்னு வசிஷ்டர் சொல்ல காதால கேட்ட அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜர். அது ராமானுஜன், இது ராமானுஜர். இந்த ராமானுஜர் உடனே அப்படியே வசிஷ்டர் சொன்னது காதல ஒழிக்கிறத அனுப்பி வையும் அப்படின்னு உடனே தசரதன் அனுப்புறாரா ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்துட்டு சொல்றாரப்பா, இனிமேல் விஸ்வாமித்திரர் தான் உனக்கு தாயும் தகப்பனும், அவர் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோங்கோ அப்படின்றாராம். அதனாலதான் காலங்காத்தால அம்மா மாதிரி எழுப்புறார், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வ மாஞ்சிகம். அது அப்படியே சுப்பிரபாதத்துக்கு கொண்டுட்டோம். உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா அப்படின்றோம் இல்லையா. அப்படி அழகா அந்த ராமனை தகப்பன் மாதிரி இதே கர்மா பண்ணவே எழுந்துருன்றார் விஸ்வாமித்திரர். அம்மா மாதிரி உத்திஷ்டோ நரசார்தூல அப்படின்றார், எழுந்துடுறா அப்படின்றார். அப்படி அவ்வளவு அழகா அந்த வசிஷ்டர் அனுப்பி வைக்க விஸ்வாமித்திரரோட ராம விஷயங்களை கூட நின்று பார்த்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜர். அப்படியே ராமானுஜர் அந்த காட்சி அவ்வளவு நன்னா இருந்தது. அழகா விஸ்வாமித்திரர் கேட்க அனுப்பி வையும்னு வசிஷ்டர் சொல்ல, அப்பா அனுப்பி வைக்க, அண்ணாவோட நான் கூட போன நாள் ராத்திரி அண்ணா விஸ்வாமித்திர கால் பிடிச்சுட்டு இருப்பா, ரெண்டு பேரும் ரெண்டு காலை பிடிச்சிட்டு இருப்பாளாம். விஸ்வாமித்திர சொல்லலாம், குழந்தைய தூங்குடா 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 காத்தால எழுந்துக்கணும்டான்னு வரான். எதுக்குடானா இவன் தூங்குற அழக பாக்கணும்னு ஆசையா. உடனே ஸ்ரீ விஸ்வாமித்ரர் சொல்லானே சொல்லி ராமன் போய் படுத்துப்பான். ராமன் போய் படுத்துட்டான்னா லக்ஷ்மணன் கூட படுத்துக்கணும் இல்லையா, இவர் உட்காந்து காலம் தின்றுப்பான். விஸ்வாமித்ரருடைய ஓரத்தை ஓரத்தை பார்ப்பார், இந்த பையன் தூங்க மாட்டேங்கிறானே, அவன் தூங்கினாலும் இவன் தூங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ஓரத்துல ஓரத்துல பார்த்துப்பான். அப்படி ராமன் தூங்கும் போது அவன் காலை பிடிச்சு விட்டு அதன் பிறகு தூங்கின அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன். இவரிடத்துல அவள் சொல்றாள், அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. ராமானுஜர் மேனி எவ்வளவு சிலித்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய சின்ன வயசு விஷயத்தை யாராவது சொன்னா என்னமோ பண்ணும், அது தனியே ஒரு குதூகலம், ஒரு இனம் புரியாத சிரிப்பு, நாமளே ஒரு குழந்தையா மாறிடுவோம். நிஜமாவே ராமானுஜருடைய அந்த பழைய காலங்களை அவர் கண் முன்னாடி நிறுத்தி வச்சவள் இந்த பெண் பிள்ளை. ராமானுஜரை தன்னையே லக்ஷ்மணனாகவும் பலராமனாகவும் ஆதிசேஷனாகவும் ஸ்மரிக்க வச்சவள் இந்த பெண் பிள்ளை. என்ன அழகா பேசியிருக்காள் இல்லையா. இனிமேல் யாரும் அனுப்பி வைங்கோ அப்படின்னா வசிஷ்டரை நினைச்சுக்கணும், ராமானுஜன் நினைச்சுக்கணும், திருக்கோளூர் பெண் பிள்ளையை நினைச்சுக்கணும். புரிஞ்சுதோ? அனுப்பி வையும், அனுப்பி வை. கடைக்காரன் சொல்லுவோம், எல்லாம் போன்ல ஆர்டர் பண்ணிட்ட, சீக்கிரம் சாமான அனுப்பி வை அப்படின்னு. அனுப்பி வை அப்படின்ற வார்த்தை வந்தாலே அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. பிளாட்ல இருப்போம், வெள்ளக்காரன் முதல்ல எங்காத்துக்கு அனுப்பி வைக்கிறாளா, அப்புறமா உங்க காலத்துல பண்ணாங்க வெள்ள போறேன். இனிமேல் அனுப்பி வை. இல்லாட்டி குழந்தைக்கு சம்மர் ஹாலிடேஸ் தான், ஏமா சம்மர் ஹாலிடேஸ் தான் குழந்தைங்க வந்துருந்தோம், நம்மாத்துக்கு நாலஞ்சு நாள் அனுப்பி வையேன் அப்படின்னு சொந்தக்காரா. அனுப்பி வை இல்லாட்டி வேறாத்துக்காவது புடவையோ, அந்த காலத்துல வீட்டு வீடியோ கொண்டு வந்து புடவையெல்லாம் கொண்டு வந்து விற்பா, அப்படியே நம்மாத்துக்கு வந்து அனுப்பி வையம்மா நானும் பாக்குறேன் அப்படின்னு. அப்ப அனுப்பி வை இந்த வார்த்தை வந்தாலே இனிமேல் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ராமானுஜர், திருக்கோளூர் பெண் பிள்ளை. சரியா? அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே, அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், இனிமேல் நீங்களே ரீகேப் பண்ணிக்கோங்க. டெய்லி நானும் சமத்தா சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 38 நாளா நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க அவாவா ஆத்துல உட்காந்து சொல்லணும். சரியோ? ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு, ஜெய் போலோ வசிஷ்ட மகர்ஷிக்கு, ஜெய் போலோ யதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு. ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.